நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். ஈராக்கிலிருந்து வெளியேறும் அமெரிக்க பணியாளர்கள், ஈரான் மீது தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள அச்சுறுத்தல்கள் காரணமாக ஈராக்கில் உள்ள தூதரக பணியாளர்களை வெளியேறுவதற்கான உத்தரவை அமெரிக்க அரசு வழங்கியிருக்கிறது. அத்துடன் பஹ்ரைன், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவத்தினரின் குடும்பங்கள் தன்னார்வமாக வெளியேறுவதை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸத் அங்கீகரித்திருக்கிறார். ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் காரணமாக அமெரிக்கா ஈரானிடையே முறுகல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முறியும் நிலை ஏற்பட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என ஈரானிய தரப்பு எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையிலேயே ஏற்கனவே குறைவான பணியாளர்களை கொண்டு செயல்படும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் மேலும் பணியாளர்களை குறைப்பதற்கான அறிவுறுத்தலை அமெரிக்கா விடுத்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அமெரிக்கா ஈரானிடையே 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்த நிலையில் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலில் கட்டுப்பாடுகளை விதிக்க அமெரிக்கா முயன்றது. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயல்வதாக மேற்குலக நாடுகள் கூறி வரும் நிலையில் தங்களது அணுசக்தி திட்டம் முற்றிலும் பொதுமக்களின் தேவைகளுக்கானது என ஈரான் கூறி வருகிறது. முன்னதாக ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்த போது பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும் நிலை உள்ளதால் பொறுமை காக்கும்படி இஸ்ரேலை கடந்த மே 28 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மறுபுறம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ள இத்தருணத்தில் அமெரிக்கா ஈரான் இடையிலான 6ம் கட்ட பேச்சுவார்த்தை ஓமனில் நடக்கும் என ஓமன் தரப்பு அறிவித்திருக்கிறது. முடிவுக்கு வந்த அமெரிக்கா சீனா வர்த்தக மோதல். அமெரிக்கா சீனா இடையே லண்டனில் நடந்த பேச்சுவார்த்தையின் வாயிலாக அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சீனா அமெரிக்காவுக்கு காந்தங்கள் மற்றும் அரிய வகை கனிமங்களை வழங்கும் என்றும் அமெரிக்கா சீன மாணவர்களுக்கான விசாக்களை அனுமதிக்கும் என்றும் அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா சீன இறக்குமதிகளுக்கு 55% வரியினையும் சீனா அமெரிக்க பொருட்களுக்கு 10% வரியினையும் விதிக்கும் என கூறப்பட்டுள்ளது. சீன மாணவர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்த நிலையில் அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்த பின்னணியில் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக விவகாரத்தில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரியினையும் அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 125% வரியினையும் விதித்தது. இப்படியான சூழலுக்கிடையில் ஜெனீவாவில் முதற்கட்ட புரிந்துணர்வும் பின்னர் லண்டனிலும் அமெரிக்கா சீனா இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்தன. மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் சாதனங்களை சார்ந்துள்ள தன்மை அதிகரித்து வரும் இன்றைய AI தொழில்நுட்ப உலகில் அதற்கு அடிப்படையான அரிய வகை கனிமங்கள் சீனாவிடம் குறிப்பிடத்தகுந்த அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னொரு வகையில் குறிப்பிட வேண்டுமென்றால் புதிய உலக ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை இந்த அரிய வகை கனிமங்கள் கொண்டுள்ள நாடுகளிடத்தில் இருப்பதாக எண்ணப்படுகிறது. அந்த வகையில் அமெரிக்கா சீனா இடையிலான பேச்சுவார்த்தையில் அரிய வகை கனிமங்கள் என்பது மிக பிரதான பேசுபொருளாக இருந்தது. தாய்லாந்து கம்போடியா எல்லை பதற்றம். தாய்லாந்து கம்போடியா இடையே நடந்த ராணுவ மோதலில் கம்போடிய ராணுவ சிப்பாய் உயிரிழந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கடந்த மே 28 அன்று எம்ரால் ட்ரையாங்கல் என அறியப்படும் இடத்தில் இந்த மோதல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இது தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் ஆகிய 3 நாடுகளின் எல்லைகள் இணையக்கூடிய பகுதியாக உள்ளது. தாய்லாந்தும் கம்போடியாவும் சுமார் 800 கிலோமீட்டர்கள் தூர எல்லைப் பகுதியை பகிர்ந்து கொள்கிறது. கம்போடியா பிரெஞ்சு காலனி நாடாக இருந்தபோது 1907 குறிக்கப்பட்ட இந்த எல்லை தொடர்பாக பல ஆண்டுகளாக இரு நாடுகளிடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இதற்கிடையே பிரீக் விகார் எனப்படும் 11ஆம் நூற்றாண்டு இந்து கோயில் மற்றும் அதை சுற்றியுள்ள நிலம் தொடர்பான சிக்கல் இரு நாடுகளுக்கிடையே இருந்து வந்தது. இந்த கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என 1962 சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை தாய்லாந்து ஏற்காத நிலையில் இரு நாடுகளுக்கிடையே எல்லை பதற்றம் என்பது தொடர்ந்து வந்தது. கடந்த 2008 யுனெஸ்கோ இந்த கோயிலை உலக புராதன தலமாக அறிவித்த போது இரு நாடுகளுக்கிடையே கலவர சூழல் ஏற்பட்டது, உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய அப்பகுதியின் மீது கம்போடியாவுக்கு இறையாண்மை உரிமை உள்ளது என சர்வதேச நீதிமன்றம் கடந்த 2013 தீர்ப்பளித்தது. ஆனாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை நீர்பூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருக்கிறது. இவ்விவகாரத்தில் தாய்லாந்து கம்போடியா இடையிலான பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என தாய்லாந்து கருதுகிறது. தற்போது மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையில் எல்லை பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜூன் 14 அன்று கம்போடியாவில் நடக்கவிருக்கும் ஜாயிண்ட் பவுண்டரி கமிஷன் கூட்டத்தில் எல்லை விவகாரத்தை விவாதிக்க இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன. உலகெங்கும் 123 மில்லியன் மக்கள் கட்டாய இடப்பெயர்வுக்கு ஆளாகியுள்ளனர். ஐநா அறிக்கை. உலகெங்கும் 123.2 மில்லியன் மக்கள் கட்டாய இடப்பெயர்வுக்கு ஆளாகியுள்ளதாக ஐநா அகதிகள் முகமையின் சமீபத்திய அறிக்கை தெரிவித்துள்ளது. இதில் 73.5 மில்லியன் மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளதாக உள்ளனர். கடந்த 2023 ஒப்பிடுகையில் 7 மில்லியன் மக்கள் கூடுதலாக இடம்பெயர்ந்திருக்கின்றனர். கடந்த 13 ஆண்டுகளாக இடம்பெயரும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தவாறே இருந்து வருகிறது. இன்றைய நிலையில் உலக மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் 67 பேரில் ஒருவர் இடப்பெயர்வுக்கு ஆளாகியுள்ளதாக கருதப்படுகிறது. 2024 கணக்குப்படி உலகெங்கும் 42.7 மில்லியன் அகதிகள் உள்ளனர். இதில் பாலஸ்தீனிய அகதிகளின் எண்ணிக்கை 5.9 மில்லியனாக இருக்கிறது. அமெரிக்காவில் டிரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக தீவிரமடையும் போராட்டங்கள். கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்த குடியேற்ற சோதனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூன் 6 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கிய போராட்டம் மேலும் பல அமெரிக்க நகரங்களுக்கு பரவி வருகின்றது. சியாட்டல், சான் பிரான்சிஸ்கோ, சாண்டாயனா, டென்வர், டலாஸ், ஆஸ்டின், சான் அன்டோனியோ, சிக்காகோ, பாஸ்டன், நியூயார்க், வாஷிங்டன் ஆகிய நகரங்களிலும் குடியேற்ற சோதனைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் டிரம்ப் நிர்வாகம் படையினரை நிலைநிறுத்தியுள்ளதற்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள கலிபோர்னிய கவர்னர் குடியேற்ற சோதனைகளில் படையினரை ஈடுபடுத்தக்கூடாது என கூறியிருக்கிறார். அதே சமயம் லாஸ் ஏஞ்சல்ஸ் விதிகளில் மேலும் படையினரை குவிப்பதற்கான திட்டத்தில் டிரம்ப் நிர்வாகம் இருப்பதாக கூறப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு இராணுவத்தினரை அனுப்பும் அதிபர் டிரம்பின் முடிவை கண்டித்துள்ள கருப்பின மற்றும் லத்தில் சிவில் சமூக தலைவர்கள் இந்த நடவடிக்கையை அதிகார துஷ்பிரயோகம் என்றும் நிற அடிப்படையில் சமூகங்களை குறிவைக்கும் அப்பட்டமான முயற்சி என்றும் விமர்சித்திருக்கின்றனர். இந்தியாவிலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கோர விபத்து. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து 242 பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமான போயிங் 787 ட்ரீம் லைனர் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. இதில் ஒரு பயணியை தவிர மற்ற 241 பேரும் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயணிகளில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டன் நாட்டினர், ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் மற்றும் 7 பேர் போர்த்துகீசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என ஏர் இந்திய விமானம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உயிரிழந்த பயணிகளில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருவர் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவக் கல்லூரி தங்கும் விடுதியின் மீது விமானம் விழுந்ததில் 4 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பல மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு அமெரிக்க விமான உற்பத்தி நிறுவனமான போயிங்கின் 787 ட்ரீம் லைனர் விமானங்களின் நிலை பற்றி குற்றம் சாட்டிய முன்னாள் போயிங் பொறியாளர் இந்த விமான மாதிரியின் உடற்பகுதியை தயாரிக்கும் போது போயிங் குறுக்கு வழிகளை கையாண்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது காலப்போக்கில் பேரழிவிலான தோல்விகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். முன்னாள் பொறியாளரின் கூற்றுகளை நிராகரித்த போயிங் நிறுவனம் தங்களது விமானத்தின் மீது முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்திருந்தது. கடந்த 2018-19 ஆண்டுகளில் இந்தோனேஷியா மற்றும் எத்தியோப்பியாவில் நடந்த 346 உயிரிழப்புகளுக்கு காரணமான 2 விமான விபத்துகளில் வழக்கு விசாரணையை தவிர்க்கும் விதமாக அமெரிக்க நிதித்துறையுடனான ஒப்பந்தத்தில் போயிங் நிறுவனம் 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த கடந்த மாதம் ஒப்புக்கொண்டது. இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சுமார் 400 மில்லியன் டாலர்கள் வழங்கப்படும் என கூறப்பட்டது. விமான விபத்துகள் தொடர்பான இந்த ஒப்பந்தம் அருவருக்கத்தக்க அறமற்ற செயல் என்று உயிரிழந்த குடும்பங்களின் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். கடந்த 2022 இந்தியாவின் அரச நிறுவனமான ஏர் இந்தியாவை வாங்கிய டாடா குழுமம் ஏர் இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக மேலும் பல போயிங் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இது SBS தமிழ் ஒளிபரப்பின் உலக செய்திகளின் பின்னணி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் பிரபாகரன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.